கண் விநாயகருக்கு அஞ்சலி.
திருவாக்கும் ஜீதருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் வாடலால் வானோர்மானை உணத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் முதலில் எமது ஆலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் உங்களை நாடி வருவதில் அகம் மிக மகிழ்ந்து இன்றைய தினம் திருவருட்பயன் கூறுகின்ற பற்றுக பற்றற்றான் பற்றினை என்னும் வாக்கியத்திற்கு சுருக்கமான விளக்கம் கூறுவதாய் அமையும் ஒரு கதை கூறி சிந்திக்கலாம் என்று முனைகிறேன். ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இக்கரையில் இரண்டு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓடம் இல்லை, அக்கரைக்கு போக முடியவில்லை. இந்த நேரத்தில் ஓர் காளை மாடு அங்கே வந்தது. அதுவும் அக்கரைக்கு போக வேண்டும். ஆனாலும் அதற்கு ஓடம் எதுவும் தேவைப்படவில்லை. அப்படியே ஆற்றில் பாய்ந்தது, நீந்த ஆரம்பித்தது. இதை பார்த்த இரண்டு பேரில் ஒருவன் குபீர் என்று ஆற்றில் குதித்தான். அந்த காளை மாட்டின் வாலை கெட்டியாக பிடித்து கொண்டான். காளை மாடு சுலபமாக அவனை இழுத்து சென்று அக்கரையில் சேர்த்து விட்டது. அடுத்தவன் இதனை கண்ணுற்றவாறே நமக்கு ஒரு வால் கிடைக்காதா என்று யோசித்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாய் வந்து ஆற்றில் குதித்தது. இதுதான் நேரம் என்று மற்றவன் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாலை பிடித்து கொண்டான். இந்த மனிதனையும் இழுத்து கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை, திணறியது. ஒரு கட்டத்தில் நாய் வாழ் வாழ் என்று கத்த ஆரம்பித்து விட்டது. அதன் காரணமாக இருவருமே ஆற்று நீர் போகும் திசையிலே மிதந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போக வேண்டிய திசை வேறு, போய்கொண்டிருக்கின்ற திசை வேறு. கரை சேர நினைக்கின்ற மனிதர்களில் சிலர் காளையின் வாலை பிடித்து கொள்கிறார்கள். ஆனால் சிலர் நாயின் வாலை பற்றி கொள்கிறார்கள். ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் கரை சேர விரும்புகிறீர்களா? அப்படியானால் எதையும் பற்றி கொள்ளாதீர்கள். ஏற்கனவே பற்றி கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஆற்றின் நடுவே கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து செல்கிறது. உள்ளே ஏதாவது பொருள் இருக்கும் என்ற ஆசையில் ஒருவன் நீந்தி சென்று அதை பற்றுகிறான். நீண்ட நேரமாகியும் கரை திரும்பவில்லை. நடு ஆற்றில் போராடி கொண்டிருக்கிறான். கரையில் நின்று கொண்டிருந்த நண்பர்கள் எல்லோரும், நண்பா, கம்பளி மூட்டையை இழுத்து கொண்டு உன்னால் வர முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அதை விட்டுவிடு என்று கத்துகிறார்கள். ஆற்றின் நடுவே இருந்து அவன் அலறுகிறான், நான் அதை எப்பவோ விட்டுவிட்டேன், இப்பொழுது இதுதான் என்னை விடமாட்டேன் என்கிறது. ஏனென்றால் இது கம்பளி மூட்டை இல்லை, கரடி குட்டி என்றான். ஆம் நேயர்களே, தவறாக பற்றுகிறவர்கள் தடுமாறி போகிறார்கள். சரியாக பற்றுகிறவர்கள் கரையேறி விடுகின்றனர். பற்றையே விடுகின்றவர்கள் கடவுளாகி விடுகிறார்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்னும் திருவருட்பயன் வாக்கியத்தில் உறைந்துள்ள மறைபொருளை இப்பொழுது நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல். பாடல் ஒன்று.
நீ வா பற்றிய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தார்கள்.
எதிர்வரும் May 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 பிரதோஷம், அன்றைய தினம் 5 விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதையும் ஆடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் May 12 புதன்கிழமை மாலை 6:30 கார்த்திகை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் May 12 புதன்கிழமை மாலை 6:30 கார்த்திகை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். May 15 சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் May 15 சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் May 17 திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் May 17 திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். May 22 சனிக்கிழமை மாலை 6:30 ஏகாதசியை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இன்றைய நியூசிலாந்து திருமுருகன் கோவிலின் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் நடைபெறுகின்றன.
இறை தத்துவங்களை இணைய வழியினூடாக இதயங்களுக்கு கடத்துகின்ற ஒரு நல்ல கைங்கரியத்தை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த இணைய வழி ஒலிபரப்பு சேவையிலே இணைந்து இறை தத்துவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இணைந்திருக்கின்ற அன்பு அடியவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தாயகத்திலிருந்து தம்பித்துறை ஐங்கரனுடைய பணிவான வணக்கங்கள். நாங்கள் எங்களுடைய சைவ வழிபாட்டு முறைகளையும் சமய கிரியைகளையும் பின்பற்றுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தங்களை அலசி ஆராய்ந்து அறிந்து கை கொள்ளுகின்ற பொழுது அந்த தத்துவங்கள் முழுமை அடைகின்றன. அந்த வகையில்தான் அர்த்தமுள்ள வாழ்வு என்கின்ற நோக்கோடு எங்களுடைய கடைப்பிடிப்புகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் உணர்கின்றோம். ஆலயங்களில் நடைபெறுகின்ற சாதாரணமான பூஜை வழிபாடுகள், மணியடிப்பது, நைவேத்தியம் வழங்குவது, அங்கப்பிரதட்சணை செய்வது போன்ற சாதாரண விடயங்கள் என்று நாங்கள் கருதுகின்ற விடயங்களில் கூட எத்தனையோ தத்துவங்கள் பொதிந்திருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் அலங்காரங்களுக்காகவும் ஆரவாரங்களுக்காகவும் வழிபாட்டு முறைகள் வகுக்கப்பட்டவை அல்ல. ஆலயங்களிலே மணியடித்தல் என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கின்ற ஒரு விடயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், ஆலயத்தில் பூசையின் போது வெளிப்பிரகாரத்திலே பெரிய மணி கண்டாமணி என்று சொல்வோம், அது ஒலிக்கும். அவ்வாறே பூசை நடைபெறுகின்ற பொழுது சிவாச்சாரியாரின் இடது கையில் உள்ள மணி ஒலிக்கும். இவைகள் எதை உணர்த்தி நிற்கின்றன என்றால், அசுரர்களை நீக்கி தேவர்களை அழைப்பதற்காகவே அடிக்கப்படுகின்றன. இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கே அதாவது தாயகத்திலெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வசிக்கின்ற இடத்திற்கு அருகில் ஒரு ஆலயம் இருக்கும். ஏனென்றால் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்கின்ற அந்த முதுமொழிக்கு ஏற்ப வாழ்ந்தவர்கள் நாங்கள். எனவே நிச்சயமாக ஏதோ ஒரு கோயிலினுடைய மணிச்சத்தம் எங்கள் வீடுகளுக்கு கேட்கும். இது எதை உணர்த்தி நிற்கின்றதென்றால், நீங்கள் வீட்டிலே வேறு வேறுபட்ட சிந்தனைகளோடு இருக்கின்ற அந்த கணத்திலே அருகில் இருக்கின்ற அந்த ஆலயத்தினுடைய மணி ஓசை உங்கள் வீட்டுக்கு கேட்கின்ற பொழுது அந்த கணத்தில் உங்களினுடைய நினைவு ஒரு கணம் எல்லா நினைவுகளையும் விட்டு அந்த தெய்வத்தினுடைய நினைவுக்கு போய் வரும். அந்த கணத்தில் ஆண்டவனுடைய நினைப்பு உங்களுடைய இதயத்தில் வந்து, நாங்கள் பிள்ளையார் கோவில் மணி அடிக்கிறது என்றால் அப்பனே பிள்ளையாரே என்று ஒரு நிமிடம் நினைப்போம். முருகன் கோயில் மணி அடிக்கின்றதென்றால் கந்தா கடம்பா என்று சொல்லி ஒரு நிமிடம் அந்த முருகனை நினைத்து வழிபாடு செய்வோம். இந்த தருணங்களிலெல்லாம் எங்கள் நெஞ்சத்திலே நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்த எந்த எண்ணம் என்றாலும் அது நீங்கி தெய்வ சிந்தனை வருகின்றது. நீங்கள் வடிவாக கவனித்து பாருங்கள், அந்த ஆலயத்தினுடைய அந்த மணியினுடைய ஓசையை நீங்கள் வடிவாக செவிமடுப்பீர்களானால் அது எவ்வாறு ஒலிக்கின்றது. டாங் டாங் என்று ஒலிக்கின்ற பொழுது அதனுடைய ஓசை எதை எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றதென்றால், நல்லவர்களே வாருங்கள், கெட்டவர்களே போங்கள். நல்லவர்களே வாருங்கள், கெட்டவர்களே போங்கள். டாங் டாங் என்றவாறு ஒலிக்கின்றது. நாங்கள் நல்ல எண்ணங்கள் என்று சொல்வது இந்த தெய்வத்தினுடைய சிந்தனைகள். எனவே அந்த மணி ஒலிக்கின்ற பொழுது அந்த கணத்திலே எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நல்ல சிந்தனை, இதுதான் அந்த ஆலய மணிகளின் அர்த்தமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய உருவ அமைப்பை பார்த்தாலும் அவ்வாறுதான். ஒரு கைமணியினுடைய மேற்பகுதியிலே இடவம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தால் அந்த நாக்கு என்பது, அந்த மணியினுடைய நாக்கு என்பது அது சரஸ்வதியை குறிக்கின்றது. தண்டு பகுதி என்பது அது சூரியனை குறிக்கின்றது. நாதம் ஈஸ்வரனை குறிக்கின்றது. மணியினுடைய அதி தேவதை வாசுதேவன். நான்கு கால்கள், அவை வந்து எங்களுடைய வேதங்கள் இருக்கு, ஜசூர் சாமம் அதர்வம் என்கின்ற வேதங்களை குறித்து நிற்கின்றன. எனவே ஒரு கைமணியினுடைய தத்துவம் என்பது இத்தகைய ஒரு அளப்பரிய ஒரு தத்துவத்தை உணர்த்தி நிற்கின்றது. இவ்வாறுதான் நாங்கள் நைவேத்தியம் பெற்றுக் கொள்வோமானால், வெறும் கடலை சுண்டல் என்று வாறு அதை வாங்கி உண்டுவிட்டு செல்வதாக இருக்கக்கூடாது. அதிலே இருக்கின்ற உண்மையான அர்த்தங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் அருளால் கிடைத்த உணவுப் பொருட்களை இறைவனுக்கு படைத்து பின் பிரசாதமாக அனைவருக்கும் வழங்குவதே வளமை. இதைத்தான் நிவேத ஜாமி என்ற அந்த மந்திரத்தால் அறிகின்றோம். இது ஆண்டவன் எங்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு செய்தி. எங்களுக்கு கிடைக்கின்றவை எல்லாம் இறைவனால் வழங்கப்பட்டவை. அவற்றை இறைவனுக்கே படைத்து மீண்டும் நாங்கள் அதனை பெற்றுக் கொள்கின்றோம். உன் கருணையால் இந்த உணவு கிடைத்திருக்கின்றது என்று நன்றியை அறிவித்து உண்பதுதான் இதன் பொருள். அதாவது நாம் உண்ணும் உணவு நம் உழைப்பால் கிடைத்தாலும் அதற்கு வேண்டியதை அளிப்பவன் யார்? இறைவன். எனவே அவனுக்கு அதை வைத்து அவன் அனுமதியுடன் உண்பதுதான் நைவேத்தியம் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஆலயங்களுக்கு சென்றால் அங்க பிரதட்சணை செய்வது வழக்கம். அது இன்றைய காலங்களிலெல்லாம் ஒரு நாகரீகம் கருதியோ என்னவோ என்று தவிர்த்து வருகின்றார்கள். ஆனால் அதிலே பல அர்த்தங்களும் பல விஞ்ஞான தத்துவங்களும் இருக்கின்றன. அங்க பிரதட்சணம் ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். ஆலயங்களிலே பெரிய மகான்கள், யோகிகள், தேவர்கள் வந்து வழிபட்ட இடங்கள்லாம் ஆலயங்கள் என்று சொல்கின்றோம் இல்லையா? எனவே பல தேவர்கள் கோயிலுக்கு வந்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இவர்களினுடைய அந்த திருவடிப்பட்ட அந்த இடத்தில் நம்முடைய தலை முதல் கால் வரையுள்ள அங்கங்கள் படுகின்றபடியாக அங்க பிரதட்சணம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த பாதங்கள் பட்ட புனித தன்மைகளால் எங்களுடைய பாவங்கள் அகன்று போகின்றன. இதனால் எங்களுக்கு நற்பயன் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இது ஒரு ஆசனங்களாக யோகாசனத்தில் ஒன்றாக கூட நாங்கள் இதனை கருதி கொள்ளலாம். எனவே உடலுக்கும் மனத்துக்கும் ஒரு உண்மையான ஆற்றலை தரக்கூடிய ஒரு கைங்கரியங்களாக இவைகளெல்லாம் இருக்கின்றன. இவ்வாறு நாங்கள் தினமும் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுதும் அங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அல்லது அங்கு நாங்கள் கடைபிடிக்கின்ற அந்த தத்துவ விடயங்களை எங்களினுடைய அன்றாட தெய்வ வழிபாட்டு முறைகளை அர்த்தங்கள் உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக இருக்கின்றது. மீண்டும் இத்தகைய ஒரு தருணத்திலே உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வெள்ளிக்கிழமை காலை சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.